ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு சென்னிப்பத்து. வழங்குபவர் திரு எஸ் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மண்ணுலகத்தினில் பிறவி மாசர இனிய பொருளலாம் இனிதின் முற்றுற கண்ணுதலுடையதோர் கழிற்றுமா முகப்பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். வித்தைகள் எவைக்கும் மேலதாயுழங்கும் விமலனாருமையுடு மன்றில் நத்தனம் புரியும் நாடகம் அதனை நலம்பெற மனத்தினில் என்ன அத்தலத்தகர வித்தையை நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தக வியாக்ரபாதனன் இவன் மேன்மையை சொல்லிடில் பெரிதே பெருந்துறையில் பெருந்துரை வந்திருந்தான் நல்ல பிரிய முழவாத ஓர் அமைச்சன் வந்தான் குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொர் அடியில் வைத்தான் மருந்துருவாய்ந்தெழுத்தை உபதேசித்தான் வரம்பிலா சிவஞானம் அழிந்து பொங்கி திருந்து நல வாசகமாவையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவன் அடியை சிரத்தில் வைப்பான். தாயாய் முலையை தருவானே தாயாய் முலையை தருவானே தாராதுளிந்த சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி நித்த நல்குதி நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே நரியை குதிரை பரியாக்கி நிகழ்ந்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சேதும் பெருந்துரைய ஹரிய பொருளே அவிநாசி அரிய ஊருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதும் ஹரியேனே பார்வதீவதையே மணிக்க வாசகர் மலர் அடிவாழ்க. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே என்ற திருவாசக வரிகுறை என்கின்ற ஞான பூசையிலே சின்னிப்பத்தில் 8வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களுக்கு சிவபெருமான் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக உடம்பு முதலானவற்றை எல்லாம் தந்து அந்த உடம்பை பொய்யுடம்பாக தந்து அந்த பொய்யுடம்பில் இருந்தே மெய்யுடம்பை பெறுவதற்கு வழியும் காட்டியிருக்கிறார். பொய்யுடம்பாகவே பல கோடி ஜென்மங்கள் எடுத்து வேணே போய்க் கொண்டிருக்கிற ஜென்மங்கள் ஒருவகை பொய்யுடம்பிலே இருந்து மெய்யுடம்பை, அதாவது அசுத்தமாயாதேகத்திலிருந்து சுத்தமாயா தேகத்தை பெறுதல், அசுத்தமாயாதேகத்திலிருந்து சுத்தமாயாதேகம் ஞான தேகம், இதுக்கு வந்து ஊன தேகம்னு பேரு, ஞான தேகத்தை பெறுதல். அப்படி ஞான தேகத்தை பெற்றவர்கள் சிவனோடு கலந்து விடுவார்கள். அதுதான் சுந்தரமூர் சுவாமியும் ஞான மேல போகும்போது ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேனார். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று பாடினார். அதனாலே ஊன தேகத்தை ஞான தேகமாக ஆக்கி ஆண்டு கொள்கிறான். ஆகையால் இந்த தேகமானது இலவசமாக கொடுக்கப்பட்டது. இலவசமாக கொடுக்கப்பட்டதுன்னா அது வச்சிருக்கிற சரக்கெல்லாம் சாதாரண கழிபொருள்களாக இருக்கிற அசுத்த சரக்குகளை வச்சு அந்த சரக்குகளுக்கெல்லாம் மேலே ஒரு மேக்கப் பண்ணி மூடியாக இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்கிறான். அதனால புழுவினார் பொதிந்த புழுவினார் புதிந்துடு குரம்பைங்கிற குரம்பைங்கிறது உடம்புக்கு குரம்பேன்னு ஒரு பேர். குரம்பேனா குவளைக்கு பெயர். அது குரம்பே கூடு என்றெல்லாம் உடம்புக்கு பெயர். அது புழுவினார் பொதிந்துடு குரம்பயிர் அப்படிங்கிறார். அதனால உள்ள கிருமிகள்னு சொல்றாங்கல்லவா, பல வகையான கிருமிகள் இருக்குன்னு சொல்றாரு. கிருமிகள் இல்லையனா வந்து உடம்பு வாழாது, கிருமிகள் இல்லையனா உடம்பு வாழாது. அதனால புழுக்கனுடைய பொங்குரம்பை பொல்லாக்கல்வி ஞானம் இல்ல அடுக்க மனத்தடியேன் உடையாயுன் அடைக்கலமே என்று அடைக்கலப்பத்துல சொல்கிறார் அல்லவா. அதனால புழுவினார் பொதிந்துடு உரம்பயிர் பொய்தனை ஒளிவித்திடும். இப்படி பொய் உடம்பா இருக்கின்ற இந்த உடம்பிலே புழுக்கள் நிறைந்த இந்த உடம்பிலேயே பொய்யை ஒழித்தல், பொய்யிலேயே வாழ்கின்ற உயிரானது அப்புறம் மெய்ப்பொருளை கண்டு அந்த மெய்ப்பொருளோடு சேருவதற்கான தகுதியும் இந்த உடம்பை கொண்டே வருதல், பொய்யுடம்பை கொண்டே வருதல். இந்த உடம்பினாலதானே வழிபாடெல்லாம் செய்ய வேணும். கண்ணால காண்பது, காதால கேட்பது, தலையால வணங்குவது, மனத்தால நினைப்பது, கையினால கும்பிடுவது ஆகிய இந்த செயல்கள் எல்லாம் உடம்பை கொண்டுதானே செய்தாக வேணும். அதுக்குத்தான் இந்த உடம்பு கொடுத்தாரு. இந்த செயல் செய்வதற்காகவே தான் இந்த உடம்பு கொடுத்தாரு. அதனாலதான் வாழ்த்த வாயின் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியின் தந்த தலைவனை என்று சொன்ன குறிப்பு. அதனால இந்த உடம்பு எதற்காக வந்தது என்றால் சிவபெருமானை வழிபாடு பண்ணுவதற்காக முதல்லது, அப்புறம் மற்றைய காரியங்கள் எல்லாம் இரண்டாவது. முதல் எது என்று கேட்டால் வழிபாடு, அப்புறம் பிறகு மற்றைய செயல்கள். அதனால இப்படி இந்த வழிபாடு தவறாமல் செய்கிறான் என்றால் இந்த பொய்யுடம்புல இருந்து மெய்யுடம்பாய் ஞான தேகத்தை பெற்று விடுகிறான் என்பதே புழுவினார் புதிந்துடு உரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும் எழில் கொள் சியோதி. அதனாலே வழிபாடு செய்ய 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 அவனே என்ன பண்ணுகிறான் என்றால் மறுபடி உடம்பை கொடுக்காமல் ஞான சரீரத்தை கொடுத்து தன்னோடு சேர்த்து கொள்கிறான். அதனாலதான் புழுவினார் பொதிந்துடு உரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும் எழில் கொள் சோதி. எழில் கொள் சோதி என்பது சோதி என்பதை பல வகையாக சொல்லுகிறார். அந்த சோதியானது எப்படிப்பட்டது என்றால் அரியதாக இருப்பது, பெரியதாக இருப்பது, அழகாக இருப்பது, ஏழை வந்து சுடருடையதாக இருப்பது வந்து அந்த சோதி சுடாத சோதி வேற. உலகத்தில் இருக்கிற சோதி எல்லாம் சுட்டா தொடும், சோதியா இருக்கும் சுட்டா தொடும். ஆனா அந்த சோதி என்னது எப்படின்னா சுடாதான். சுடரார் அருளால் இருள் நீங்க சோதியை இனித்தான் துணியாயே என்று சொல்லுகிறாரு. அதனால அப்படி எழில் ஒரு சோதி எம் ஈசன் எம்பிரான் என்னுடைய அப்பன் என்று இப்படி பக்தர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் எழில் சோதி எம்முடைய ஈசன், ஈசன் என்னை ஆள்பவன், எம்பிரான் எனக்கு தலைவன், என்னுடைய அப்பன் என்று தொழுத கையினராகி இப்படி சுவாமியே மிகவும் சொந்தமாக கொண்டாடி, உண்மையிலே சுவாமி சொந்தந்தான், சொந்தமாயிருக்கிற சாமி அறிவில்லாமையினால அஞ்ஞானத்தினால அந்நியமாக நினைக்கின்ற ஆன்மாக்கள் போக, அதனால பக்தியும் புண்ணியமும் பல பிரிவுகளில் செய்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் சொந்தமாகிறார். அப்படி சொந்தமானா என்னுடைய அப்பன், என்னுடைய தலைவன், என்னை ஆள்வன் என்றெல்லாம் சொல்லி அந்த உறவு கொண்டாடும்படியான முறையிலே வந்து விடுகிறது. இப்ப ஞானசம்பந்தருக்கு சிவபெருமான அப்பாவாகிறார், அப்பர் சுவாமிக்கு தலைவர், சுந்தரருக்கு தோழர், மாணிக்க வாசகருக்கு காதலன், மாணிக்க வாசகருக்கு காதலன், அந்த மாதிரி சொந்தமாக வந்துடுது இல்லவா. அதனால ஞானசம்பந்தருக்கு பிள்ளையாருன்னு வேறு, ஞானசம்பந்தருக்கு பிள்ளையார், பால் கொடுத்த அப்படின்னாலே பிள்ளையாருன்னு வேறு. இப்படி எல்லாம் வந்து எங்கேயோ காண முடியாத கடவுளே உயிர்கள் சொந்தமாக கொண்டாடும்படியாகவும் செய்வத்தில் இப்படி எல்லாம் அருள் பண்ணியிருக்கிறான். அதுக்கு மேலே இன்னும் கீழே இறங்கி வந்தவன் அருள் செய்ததெல்லாம் நிறைய இருக்கு. தாயாக வந்து மருத்துவம் பார்த்தான்னா என்ன என்ன சொல்லுவன், தாயாக வந்து ஒரு பக்திக்கு இறங்கி ஒரு பக்திக்கு தாயாக வந்து மருத்துவம் பார்த்தான் என்று சொன்னால் அப்புறம் என்ன சொல்லவனும், இன்னும் இதை விட என்ன சொல்லவனும். அவ்வளவு சொந்தமாக இருக்கிறான். நமக்கும் செய்யணபடி தொழுத கையினராகி இப்படி சுவாமியினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி தொழுத கையினராகி தூய்மலர் கண்கள் நீர்மல்கும் தொண்டர்க்கு அப்படி கையினால கும்பிட்டு கண்ணாலே நீற்றை நீரை பெருகி தொண்டர்க்கு அதையால எப்படி அன்புடைய தொண்டர்களுக்கு வலுவிலா மலர் சேவடி அதையால இப்படி பத்தி பண்ணுகின்ற தொண்டர்களுக்கு தவறாத அருள் கொடுக்கின்ற திருவடிங்கிறார். பத்தி பண்ணுகின்ற தொண்டர்களுக்கு தவறாமல் வலுவிலாமன்னா தவறாமல் கையால் வலுவாமன்னா அருமை என்றார் போல தவறாது அருள் பண்ணுகின்ற திருவடிங்கிறார். வலுவிலா மலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னித்தகிடமே, அந்த சேவடியிலே நம்முடைய சென்னியானது பொருந்தி இருக்கும். வம்பனாய் திரிவேனை வா என்று ஒன்பதாவது பாட்டு, வம்பனாய் திரிவேனை வா என்று வல்வினைப்பகை மாய்த்திடும். இவர் மாணிக்கவாசகர் வம்பனாய் திரிந்தாராம். வம்பனாய் திரிந்தார் என்றால் இவையால உலகியலிலே திரிகின்ற மக்களைத்தான் அப்படி சொல்றது. இவர் சின்ன வயசுல இருந்தே அருளிலேயே எண்ணமுடையவராக இருந்தார். மந்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட அருளிலே எண்ணமுடையவராக இருந்தார். ஆனாலும் கூட நான் அவனுடைய அருளுக்கு எனக்கு தகுதி போதாது என்பதை, அவன் அருளுக்கு என்னுடைய தகுதி போதாது, அவன் அருளுக்கு என்னுடைய தகுதி போதாது என்பதே வம்பனாய் திரிவேனை வா என்று. இதால குணான காரியங்களை செய்தவன், அப்புறம் வந்து அக்கிரமமான தகாத காரியங்களில் ஈடுபடுகின்றவனை வம்பன்னு சொல்றது. இவர் அப்படி இருந்தேன்னு தன்னை தாழ்த்தி சொல்லிக் கொள்றது, தாழ்த்தி சொல்லிக் கொள்ளுகிறது பெரியோருடைய இயல்பு. பெரியோருடைய இயல்பு தன்னை வந்து குறைவாக சொல்லிக் கொள்கிறது. நான் வந்து நல்லவன் அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள். கிட்டம் என்ன பண்ணுவானா, நான் தான் நல்லவன், அது உலகியல். அதனால வம்பனாய்த்திவேனை வா என்று. ஐயால தகுதியே இல்லை எனக்கு அருளை பெற, நான் ஒரு வம்பன் பொல்லாதவன், அப்படி பொல்லாதவனே வானு கூப்பிட்டாரான். வானு கூப்பிட்டார், அது வாங்கிறது திருவாசத்துல பல இடங்கள்ல இருக்குது. வருகன்னு சொல்றது, வான்னு சொல்றது, வாவா என்றே என்றெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா. ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரியசவன் வாவா என்று என்னையும் பூதலத்தை வலிந்து ஆண்டு கொண்டான் என்கிறார். தில்லைக்கு வருகன்னாரு, வருகவென்று என்ன நண்பால் வாங்கிட வேண்டும் போற்றி என்றெல்லாம் பல இடங்கள் சொல்றாரு. அதனாலே இவரை கூப்பிட்டு அருள் பண்ணினாரா, கூப்பிட்டு. அது உண்மையேதான், அது உண்மையேதான். வா என்று வல்வினைப்பகை மாய்த்திடும். ஐயாலே பகையானது வினைதான் பகை, வினைதான் உயிர்களுக்கு பகை. அந்த பகையினால்தான் அப்புறம் எல்லா பகையும் வாருது. உலகத்துல பகைன்னு வருதுக்கு இருக்கிறது அல்லவா, அந்த பகைக்கெல்லாம் காரணம் நாம் செய்த வினை. வினைப்பகை, வினைப்பகையினால மற்ற பகையெல்லாம் வருவது. அதை வல்வினைப்பகை மாய்த்திடும். என்னை கூப்பிட்டான், கூப்பிட்டு என்ன பண்ணான் தெரியுமா, எனக்கிட்ட வல்வினை இருந்தது, அந்த வல்வினையை தொலைத்து விட்டான். வல்வினையே தொலைத்து வல்வினைப்பகை மாய்த்திடும் உம்பாரான். அப்படி வினையை தொலைத்தான் அவன் உம்பரன். உம்பரான் என்ற எல்லாவற்றையும் கடந்து இருப்பவன், உம்பரான் என்றால் எல்லாவற்றையும் கடந்து இருப்பவன். உலகு ஊடறுத்து அப்புறத்தனாய் உம்பரான் உயர்ந்தோன், உம்பரான் என்றால் உயர்ந்தோன். உலகு ஊடறுத்து, உலகு ஊடறுத்துனா எல்லா உலகங்களையும் கடந்து இருப்பது, எல்லா உலகங்களையும் அதான் தத்துவங்களையும் கடந்து இருப்பது, 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கிறது தான் வந்து ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்று சொல்லுகிறதும் அதுதான். அதனாலே உலகு ஊடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான், அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான். அப்புறத்தனாய் என்றால் உயிர்களுக்கு எட்டாதபடி தத்துவங்களை எல்லாம் கடந்து அப்புறத்தவனாய் இருக்கிறவன், அப்படி அப்புறத்தனாய் இருக்கிற பெருமான் தான் அன்பரானவருக்கு அருளிங்கிறார். உம்பரான் உலகூடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவருக்கு அருளிங்கிறார். அதுதான் பெருமான் எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறான், அவன் பாதாள ஏழினங்கள் சொற்கழிவு பாதமலர் போதார் முனைமுடி எல்லா பொருள் முடிவே என்றெல்லாம் சொல்லி கடந்திருக்கிறவ கடவுளானது அந்த கடவுளுக்கு நம்மால வேண்டியது ஒன்றுமில்லை என்பதும் புரிந்தது. கடவுளுக்கு நம்மால வேண்டிய சகாயம் எதுவும் கிடையாது, நம்மால கடவுளுக்கு சகாயம் ஒன்றும் கிடையாது, கடவுள் தான் நமக்கு சகாயம் செய்வாரு. அந்த கடவுளும் கடந்திருக்கிறான் அவனை அவன் வந்து நமக்கு செய்யணுங்கிறது முக்கியமானது அல்ல. ஆனாலும் அவன் எல்லை இல்லாத கருணையினால இறங்கி வந்து அருள் பண்ணுறது, எல்லை இல்லாத கருணையினால இறங்கி வந்து அருள் பண்றது. அதனாலதான் உங்களுக்கு உலகத்திலே அடியார்களுக்கு அருள் செய்த வரலாறுகள் எல்லாம் நிறைய பார்த்தீர்களானால், அவ்வளவு கடந்திருக்கிற சுவாமி எப்படி இவ்வளவு இறங்கி வந்து அருள் பண்ணினார், வீட்டுக்கு வந்து அல்லவா அருள் பண்ணியிருக்கிறாரு, வீட்டுக்கு வந்தல்லவா அருள் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா தாயாக வந்தானா திருச்சிராப்பள்ளியிலே திருவண்ணாமலையில வல்லாள மகாராஜனுக்கு சேயாகம் புள்ளையாகும், திருவண்ணாமலையிலே வல்லாள மகாராசனுக்கு புள்ளையா வந்து மாசி மாதத்துல அந்த பள்ளி குண்டாப்பட்டியில போய் இந்த வல்லாளனுக்கு திவசம் கொடுக்குறாரு, அண்ணாமலையார் திவசம் கொடுக்குறாரு. அது என்ன சொல்றதுல என்ன சொல்றது, வல்லாள மகாராசன் உங்களுக்கு தெரியுமா, வல்லாள மகாராசன் நீங்க பார்த்தது இல்லை, அவனுக்கு ரெண்டு குண்டாட்டி. அது திருவண்ணாமலை பகுதி ஆண்டவன், அல்லமாதேவி செல்லமாதேவின்னு ரெண்டு மனைவி, ரெண்டு மனைவிக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினாலே மந்திரிகள் சொன்னான், நம்ம அடியார்கள் ஏழைகள் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தர்மம் பண்ணுனா குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி என்று ஒத்துக்கொண்டான். ஒத்துக்கொண்டு கொடி கட்டியாச்சு, யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாம எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாம கொடுக்கறது, அப்படி ஒரு கொள்கையாச்சு. இது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாம கொடுக்கறனா ராஜா கிட்ட வந்து எது இல்லை கொடுக்க முடியாது எவன் கேட்டுப்பட போறேன், ராஜா கிட்ட கிடக்கிறது ஏராளமானது கொடுக்க முடியாது எவன் கேட்டு போறேன், ஒருத்தரும் கேட்க மாட்டான். அதனாலே பணம் கேட்பான், வீடு கேட்பான், ஒரு மாடு கேட்பான், ஒரு கல்யாணம் பண்ணிப்பான், ஒரு வஸ்திரம் கொடுப்பா, இப்படித்தானே கேட்பான். இது இல்லையா ராஜா கொடுக்க முடியாம வரும், எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இப்படி சிவனடியார்கள் மற்ற ஏழைகள் வந்து கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்படி கொடுக்க அங்கே கணக்கு ஏறிடுச்சு, எங்கே கைலாயத்துல கணக்கு ஏறிடுச்சு, இன்னா இருக்குது இவ்வளவு கொடுத்தேன் அப்படின்னு அங்கே கணக்கு ஏறிடுச்சு. கணக்கு ஏறின உடனே அவரால் அங்கே இருக்க முடியல, வந்துட்டார் திருவண்ணாமலைக்கே வந்துட்டார். வந்தாருன்னா அது எப்படி வந்தாருன்னா, எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறானே இவனுடைய பெருமையை உலகத்துக்கு அறிவிக்கவும், எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்முடைய அடியாரோடு கொடுப்பதனாலே இவனுடைய பெருமையை உலகத்துக்கே அறிவிக்க வேணும் அப்படின்னு ஒரு திருவிளையாடல் பண்ணினாரு. அது என்ன திருவிளையாடல்னா, அங்க இருக்கிற சாமியார் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டார். எங்க இருக்கிறாங்க கைலாசுகிற சாமியார் எல்லாம் கூட்டு வந்து அந்த தாசி தெருவில் எல்லா தாசி வீட்லயும் ஒவ்வொரு சாமியார புக் பண்ணிட்டார். எல்லா வீட்லயும் ஒவ்வொரு சாமியார், தாசி வீட்டுல ஒரு வீடு கூட காலி இல்லை. இந்த சாமியார் வல்லாள மகாராஜிட்ட வந்தாரு. வந்த உடனே வல்லாளன் கும்பிட்டாரு, நமஸ்காரத்தை பண்ணான். சாமிக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். என்ன சொல்லணும், ஏதாவது வேற பொருள் எல்லாம் கேட்கணும், இல்லை எல்லா பொருளும் கொடுத்துட்டான், கொடுக்க முடியாத பொருள் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு பெண்ணு வேணும்னாரு சாமியார். அதே பெண்ணு வேணும்னு கேட்டா அந்த சாமியார் சண்டையில போடணும், சாமியார் இருந்துட்டு நீ பொண்ணு கேட்கலாமா அப்படின்னு சண்டையில போடணும். அதை இல்லைன்னு சொல்லிட்டான்னா அவன் இதுவரையிலும் சிகிச்சை கொண்ட விரதம் அந்த ஒண்ணுல ஒரு பாயிண்ட்ல பெயிலா போயிருவான். எது கேட்டாலும் கொடுக்கறது அது ஒரு ராசாவுக்கு அது கொடுக்க முடியாம போருமா, ஒரு பெண்ணு வேணும்னாரு. அது பெண்ணு விலைக்கு வாங்கிக்கலாம், அந்த காலத்துல தாசி திருவிழா நிறைய இருந்ததுல வாங்கிக்கலாம் இல்லவா, இது ஒரு பெரிய காரியம் இல்ல அப்படின்னு மந்திரியை விட்டான். மந்திரி போய் தாசி திருவிழா விசாரிச்சா இங்க எல்லாம் ஒருத்த ஒரு வீடு கூட காலி இல்லை, எல்லா வீட்லயும் புக் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. மந்திரி வந்து சொன்னான், இந்த மாதிரி ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு வந்து சொன்னான். அப்படின்னு சொன்னோட ரொம்ப கவலைப்பட்டு ராசாவே போனான், வெள்ளாள மகாராசனே போனான் தாசி திருவிழா போய் இந்த மாதிரி உங்களுக்கு கராம எழுதி வைக்கிறேன், வீடு எழுதி வைக்கிறேன், பவுனு தாரேன், என்னென்னமோ சொன்னேன், எது கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுக்குறேன், ஒரு சாமியார் இடத்துல ஒரு பெண்ணு வேணும் இருக்க வேணும் அப்படின்னா ஒன்று கூட இங்கே யாருமே கிடையாது அப்படின்ட்டா. இவர் எல்லாமே ஃபோன் பண்ணிட்டார், யாரும் வந்து எசவு கொடுத்துடாதீங்க, எசவு கொடுத்துடாதீங்க, இந்த சாமியாராலையும் விடிய விடிய வராது அங்கேயே இருந்து அப்படின்னு எல்லாத்தையும் புக் ஆஃப் பண்ணி பிறகு ரொம்ப கவலைப்பட்டு வந்தா கிடைக்கல, பெண் கிடைக்கவில்லை. வந்தா அந்த ரொம்ப சூம்பி கவலைப்பட்டு வந்தா, என்ன ஒரு இவ்வளவு நாள் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்லணும் இல்லை
இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியே என்றார் போல. இல்லைன்னு சொல்லணும் இல்ல, அந்த இல்லைங்கிற வார்த்தை இதுவரையிலும் நம்ம பயன்படுத்தினது இல்லையே, இன்னைக்கு எப்படி சொல்றது இந்த வார்த்தை அப்படின்னு வந்தான். அப்படின்னு வந்தபோது அந்த செல்லமாதேவி கேட்டா, இளைய மனைவி ஏன் இவ்வளவு வாடி வாடி அப்படின்னு கேட்டா. விஷயத்த சொன்னா, இந்த மாதிரி சாமியார் கேட்டாரு, ஒரு பெண் கேட்டாரு, அது கொடுக்க முடியல இல்லை அப்படின்னா. அதுக்கு அவ சொன்னா, நீங்க உத்தரவு கொடுத்தா இந்த சாமியாரோட இந்த ராத்திரிக்கு நான் இருக்கிறேன். இதெல்லாம் பெரிய ஒரு சிக்கலான வழக்கு அப்படின்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆறு கவலாளனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தோஷப்பட்டு அதே மாதிரி ஏற்பாடு பண்ணி, பள்ளியறையெல்லாம் ஏற்பாடு பண்ணி, விளக்கு உபதீப வாசன பொருள் உணவு ஊக்குவரத்து லஜம் ஏற்பாடு பண்ணி வச்சு சாமியார் அந்த பஞ்ச அந்த அறைக்கு போச்சு சொன்னார். வள்ளாள மகாராஜன் போச்சு சொன்னா போனேன். சாமியார் போனார், சாமியார் போனார், சாமியார் போய் உள்ளே இருந்தார். இவன் நன்றாக அலங்காரம் பண்ணி கொண்டு பால் பழம் இதுகளெல்லாம் கொண்டு கொண்டு உள்ளே போனான். அப்படி உள்ளே போனால் சாமியார் படுத்திருந்தார். போய் ஆடினாள், பாடினாள், வீணையை மீட்டினா, கண்ணை விழிச்சு பார்க்கவே இல்லை. என்னடாது பொண்ணு கேட்டாரன் சாமியார் இப்படி படுத்திருக்கிறாரு, இத்தனை பாட்டுக்கு வீணைக்கெல்லாம் எழுந்திருக்கல அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்துட்டு விழிக்கவே இல்லை. அப்புறம் போய் சாமி அப்படி தொட்டா, தொட்ட உடனே மூணு மாசத்து குழந்தையா, சாமியார் வந்தார் மூணு மாசத்து குழந்தைய ஆயிட்டார் அப்படின்னு கையில தூக்கிட்டு வெளியில வந்தா, வெளியில வந்த உடனே ஆகாயத்துல ரிஷோ வாகனத்துல மாதிரியோடு பூதகணங்கள் எல்லாம் புடைச்சு விட, அன்பனே நீ குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னுடைய அடியாரர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுத்தாவாரு, அதனால உனக்கு நானே குழந்தையா இருந்து உனக்கு தவசம் கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன சொல்றது, இல்ல உயிர்களுக்கு இறங்கி வந்து இந்த அளவுக்கெல்லாம் செய்யறாங்க.
அதனாலே இப்படி கடந்து இருக்கிறவனாயிருக்கிற கடவுள் உயிர்களோடும் உலகத்தோடும் அன்பருடைய வாழ்விலையும் கலந்து இருக்கிறான்.
நமக்கெல்லாம் செய்யணும், நிறைய செய்யணும். அதே அப்புறத்தனாய் நின்ற இம்பிரான் அன்பரானவருக்கு அருளி.
அப்புறத்தனாய் கடந்து இருக்கிறவன், அப்படி கடந்து இருக்கிறவன் நம்மாலே ஆக வேண்டியதவனுக்கு ஒன்றுமில்லை, நம்மாலே ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. இது உண்மைதானே? இப்ப சூரியனுக்கு நம்மால ஆக வேண்டியது ஏதாவது இருக்கா? சுத்தமா இல்ல. நம்மால சூரியனுக்கு எந்த உபகாரம் கிடையாது. சூரியன் நமக்கு செய்யற உபகாரம் அளவில்லை, சூரியன் நமக்கு செய்யற உபகாரம் அளவில்லை. ஆனால் சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குறான், வந்து சூரியன் வந்துட்டானா, வந்துட்டான், உதிச்சுட்டான், வந்து வெளிச்சத்தை கொடுக்குறான். அது போலத்தான், அது போல பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே இறங்கி வந்து அன்பரானவருக்கு அருளி. இந்த இதெல்லாம் அங்க வைக்கிறார். அன்பரானவருக்கு அருளி, மெய்யன்பர்களுக்கு அருளி, அன்பரானவருக்கு அருளி. இன்னொன்னு சொல்றாரு பாரு, மெய்யடியாருக்கு இன்பம் தலைத்திடுங்கிறார். அன்பர் என்கின்றதோட ஒரு புது வகை, புது வகை மெய்யடியார் அடுத்தவள் விடுறாரு பத்தியா. மெய்யடியாரு அன்பரானவர் என்பது உலகியல் பலன்களை கேட்கின்ற அன்பர்கள், சுவாமியை வழிபாடு பண்ணி உலகியல் பலன்களை கேட்கின்ற அன்பர்கள் அவர்களுக்கும் கொடுக்கிறார். மெய்யடியார்களுக்கு இன்பம் தலைத்து, மெய்யடியார்கள் இதை கேட்பார் என்றால் அவன் திருவடியை கேட்பார். மெய்யடியார்கள் இதை கேட்பார்கள், அதே மெய்யடியார்கள் இன்பம் தலைத்திடும், அதான் பெரியன்பம். பொதுவாக உலகத்தில வழிபாடு பண்ணுகின்றவர்களுக்கு அவர்கள் வேண்டியதை தருகிறான், அதான் அன்பரானவுக்கு அருளி. அதுக்கு மேலே மெய்யடியார்களா இருக்கிற ஞானிகளுக்கு என்ன பண்றான், இன்பம் அதிகமாக தருகிறான். இன்பங்கிறதா திருவருளாய இன்பம், சிவலோக இன்பம், எங்கும் இல்லாத இன்பத்தை தருகிறார். மெய்யடியார்க்கு இன்பம் தலைத்திடும் முத்திப்பேர் செம்பொன் மாமலர் சேவடிக்கண்ணும் சென்னி மன்னித்துகளுமே. அப்படி சிவந்து பொன் போன்று விளங்குகின்ற மலர்ச்சேவடியிலே நம்முடைய தலையானது பொருந்தி திகழும் அப்படிங்கிறார். பத்தாவது பாட்டு, முத்தனை முதல் சோதியை.
முத்தனை முதல் சோதியை முக்கணப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கள் இங்கே ஒம்மி நீருங்கள் பாசந்தீரப்பணி மீனோ சித்தம் மாறுதல் சேவடிக்கணும் சென்னி மன்னித்துகளுமே.
சிவபெருமானுடைய இலக்கணங்களை இதில் சொல்கிறார். இலக்கணங்களிலே முத்தன் என்பது சிவபெருமானுக்கு ஒரு தனி சிறப்பு பெயர். அது எப்படின்னு கேட்கிறீங்களா, ஆன்மாக்களுக்கு பெத்தன் பேர். ஆன்மாக்களாகிய நமக்கெல்லாம் பெத்தன் என்றால் மலத்திலே கட்டுப்பட்டவர்கள், பாசத்திலே கட்டுப்பட்டவர்கள். அவன் இயல்பாகவே பாசம் இல்லாமையினால் இருக்கும். நம்ம பாசம் நீங்கி சிவத்தை சேர்ந்தால் முத்தன் நாம, அவன் இயல்பாகவே பாசம் இல்லாதவன், இயல்பாகவே பாசம் இல்ல. அப்படி இயல்பாகவே பாசம் இல்லாதவனாயிருக்கிற சிவபெருமானுக்கு முத்தன்னு வேறு, முத்தன்கிற சிவபெருமான வேறு. இப்ப முத்துச்சாமின்னு வைக்கிறாங்க, முத்தன் எல்லாம் வச்சிருந்தாங்க, முத்தன் எல்லாம் உண்டு இல்லையா, இல்ல. அதனாலே அனாதி முத்தன்னு வேறு, சிவபெருமானுக்கு அனாதி முத்தன், ஆன்மாக்கள் அனாதி பெத்தன் வேறு. இது வடமொழி சொல்லு, முத்தன்கிறது வடமொழி. அதனாலே முத்தன் என்ற இயல்பாகவே பாசம் இல்லாமல் இருக்கின்றபடியினாலே அவனுக்கு முத்தன் என்று பெயர். முத்திய கொடுப்பதினாலே முத்தன் பெயர். முதற் சோதியை, முதற் சோதி என்றால் எல்லா சோதிகளுக்கும் முதலாக இருப்பது, எல்லா சோதிக்கும் சோதி கொடுப்பது, எல்லா சோதிக்கும் சோதி கொடுப்பது. சூரியன்ல இருந்து, அக்னியில இருந்து, சந்திரன்ல இருந்து எல்லா சோதிக்கும் அவனுடைய ஒளிதான் வருகிறது. அது வந்து நாயகன் கண்ணயப்பா நாயகி புதைப்பயங்கும் பாயிருள் ஆயும் கூட பரந்துரையினுக்கு நெற்றி தூய தேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பில் தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவனுரு தேசத்தன்னார் என்பது சித்தியார். அதனாலே எல்லா ஒளிகளும் அவனுடையது. அந்த ஒளி பொருள்களுக்கெல்லாம் சிவனுடைய திருவடியில் இருக்கிற ஒளிதான் போகுதான். சிவனுடைய திருவடியில் இருக்கிற ஒளிதான் எல்லா ஒளிகளுக்கும் போகுதான். சூரியன் முதலாக கழிவந்த சிந்தையோடு உங்களல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே விடுதி கண்டாய் மெய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கடல் உத்தர கோஷம் அங்கைக்கரசை எளிவந்த எந்த விரான் என்னையாருடைய என்னப்பரு என்பது நேத்திர வணக்கம். மெய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்தது. அப்புறம் அருக்கணில் சோதி அமைத்தோம், அருக்கணில் சோதி அமைப்பு. அதனாலே இந்த ஜோதிக்கு முதற் சோதி என்று பெயர். முதற் சோதியை முக்கணப்பனை, முக்கணப்பனை என்கிற முக்கணன்கிறது சிவபெருமானுக்கு தான் அந்த பெயர். வேற யாருக்கு முக்கணன்னு கிடையாது. எல்லா சாமிக்கும் ரெண்டு கண்ணு தான், சிவபெருமான் தான் முக்கணன். அது சூரியன் ஒரு கண்ணு, சந்திரன் ஒரு கண்ணு, அக்னி ஒரு கண்ணு, முக்கண் முச்சுடர்களும் அவனுக்கு மூன்று கண்ணாக இருக்கிறது. அது சூரியனால உலகத்தை படைக்கிறான், சந்திரனால உலகத்தை காக்கிறான், அக்னி கண்ணால உலகத்தை சம்காரம். கண்ணாலேயே படைக்கிறான், கண்ணாலேயே காக்கிறான், கண்ணாலேயே அது தெரியுமா உங்களுக்கு? படைக்கிறது காக்கிறது எல்லாமே வலது கண்ணால படைக்கிறான், இடது கண்ணால காக்கிறான், நெற்றி கண்ணால சங்கார். முத்தொழில்களும் மூன்று கண்களும் முத்தொழில்களும் செய்யும் கண்ணப்பனை. அது ஒரு புலவர் சொன்னாரு, சிவபெருமான முக்கண்ணனுங்கிறது பொய். ஒரு காலத்துல அவருக்கு முக்கண்ணு இருந்துச்சு, இப்ப எல்லாம் அரைக்கண்ணு தான் அவருக்கு. என்னோட அநியாயமா இருக்கு, அந்த காலத்துல முக்கண்ணு இருந்துச்சான், இப்ப அவருக்கு அரைக்கண்ணு தான் இருக்குது அப்படின்னு ஒரு போல ஒரு சமத்காரமா பாடுறாரு. அது எப்படின்னு கணக்கு கேட்டா கணக்கு சொல்றாரு, அது எப்படின்னு கேட்டா கணக்கு சொல்றாரு. எப்படியா கணக்குன்னா, கண்ணன் என்று அரணை முன்னோர் முடிந்துடுவர் அக்கண்ணருக்குள்ளது அரைக்கண்ணு மிக்க உமையாள்கள் ஒன்றார, உமையாள்கள் ஒன்றார் ஊன் வேடன் கண் ஒன்று அமையும் இதனால் என்று. இப்ப ரெண்டரை பூஜைன்னா அரைதான் இருக்கும், ரெண்டரை பூஜைன்னா எவ்வளவு இருக்கும், அரைதான். அது அப்பர் சுவாமி கூட ஒரு பாட்டில் இன்றரை கண்ணுடையாரு எங்கும் இல்லை ஒன்றரை கண்ணன் கண்டீர் ஒற்றியூருடைய உத்தமனின்னு பாடுறாரு. அவர் ஒன்றரை கண்ணுனாரு. உமாதேவிக்கு அன்றரை கண்ணன் கொடுத்து உமையாலையும் பாகம் வைத்த ஒன்றரை கண்ணுடையான் ஒற்றியூருடைய உத்தமனைனா அப்பர் ஒன்றரை கண்ணுனாரு. இந்த புலவர் இல்ல இல்ல அரைக்கண்ணுனாரு. வலது கண்ணு கண்ணப்படுறது, வலது கண்ணு கண்ணப்படுறது, இந்த ஒன்றரை கண்ணு உமாதேவி, மீதி இருக்கிறது அரைக்கண்ணு தான் அவர். என்றெல்லாம் அப்படி சாமியை பலவாறு அனுபவிக்கிறாரு. அதனாலே முக்கண்ணன் என்பது சிவபெருமானுக்கு உள்ள நெற்றி கண் நீலகண்டம் சிவபெருமானுடைய லட்சணங்களிலே முக்கியமான நெற்றி கண் நீலகண்டம். இதனாலேயே அவனே முழு முதற் கடவுள் என்பதை நிர்ணயிக்கப்படும். அதனால முக்கணப்பனை முதல் வித்தினை. முதல் வித்தினை என்பது உலகம் தோன்றுவதற்கும் எல்லா வகையான பொருள் உண்டாவதற்கு எல்லாவற்றிற்கும் வித்தாக இருப்பவன் சிவபெருமான். வித்துன்னா தெரியுதா, வித்துன்னா வேதே வித்துன்னா, வித்து இல்லாமல் பயிர் வராது, வித்து இல்லாமல் முளை இல்லை, வித்து இல்லாமல் முளை இல்லை. அந்த எல்லா பொருளும் உண்டாவதற்கு இவன் காரணமாக இருப்பதனால இவன் வித்துன்னு சொல்றது. அதே பத்தியாய் உணர்வோர் அருளவாய் மடுத்து பருகுதூர் அமுதமொத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தும் திருவூர் இருந்தவா வாரில் சத்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம்புலாவினரே என்று திருவசிப்பாங்க. பத்தியாய் உணர்வோர் அருளை வாய்மெடுத்து பருகுதூர அமுதமொத்தவருக்கு தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தும் திருவூர் இருந்தவா வாரில் சத்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கு ஓர் உத்துமாய் உலகம் உண்டாவதற்கு ஆறு இந்த உலகத்தை முளைக்க வைக்கிறான் சிவபெருமான் தான் உலகம். அது திருச்சதகத்துல சொன்னாரு. திருச்சதகத்துல நாங்க விதை இருந்தா தான் நாங்க விளைய வைப்போம், நீ விதை இல்லாமயே விளைய வைக்கிறாள்னார். விதை இருந்தா தானே நம்ம உழாக்கி வைக்க முடியும், விச்சதின்றியே விளைவு செய்யும். திருவாச வாக்கியங்களை பார்த்தீங்களா, விச்சதின்றியே விளைவு செய்யும். அப்புறம் அடுத்தாப்புல சொல்றாரு, விண்ணும் மன்னகம் முழுதும் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வைக்கிறாரா வருவாங்க. இது மாதிரிதான் அவர் செய்யறாரு. இப்ப நம்ம இந்த கல்ல எப்படி இப்போ வைக்கிறோமா வாங்குறோமா, இதே மாதிரிதான் அவர் இத்தனை உலகங்களையும் உண்டாகிறதும் அப்புறம் அழிக்கிறது. வைச்சு வாங்கு, விச்சதின்றியே விளைவு செய்வாய், விண்ணு மன்னகம் முழுமையாவையும் வைச்சு வாங்குவாய் என்பது திருச்சதகம். இது அப்படியே சேக்கலார் எடுத்துக்கிட்டாரு. இந்த வைச்சு வாங்குவாய்ங்கிறத சேக்கலார் எடுத்துக்கிட்டார். பெரிய புராணத்துல திருவாசக வாக்கியங்கள் பல இடங்கள்ல இருக்கும். அதுல அந்த திருநெல்வேண்ட நாயனார்கிட்ட ஊடு உண்ணாந்து கொடுத்தாரா, ஊடு கொண்டாந்து கொடுத்துட்டு பத்திரமா வச்சிரு, இது மாதிரி ஓடு உலகத்திலேயே கிடைக்காது, 14 லோகத்திலையும் கிடைக்காது, இதுல வந்து சுத்தம் இல்லாத பொருளை போட்டா கூட சுத்தமாக்கிக்கணும், சாக்கிறதை பத்திரமா வச்சிரு, நான் வந்து கேட்கும் போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்படி போனவருக்கு பின்னாலேயும் ஓடும் போயிருச்சு, அவரும் போனாரு ஓடும் போயிருச்சு. அவரு கொண்டு போய் பத்திரமா வச்சிருந்தாரு, அது ஓடு போயிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு, வரும்போதே கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா பழகின மனசுகிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா என்னமா வரணும், அவர் வாங்க இருங்க நமஸ்காரத்தை பண்ணினாரு. அவர் வந்தவர் என்ன கேட்கணும், சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா அப்படி தானே கேட்கணும், அதான முறை. அதெல்லாம் இல்லை, முதல்ல ஓட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாருங்கிட்டா எப்படி கொடுப்பாங்க, அந்த தைரியத்துல தானே நம்மளே எடுத்துக்கிட்டேன், இவன் கொடுக்க முடியுமா? அது அந்த இடத்துல சொல்றாரு, வந்தவன் துண்டானாரும் எதிர் வழிபாடு செய்த சிந்தை செய்த அருளிற்றங்கள் செய்தவா என்று போற்ற முந்த நாளும் பால் வைத்த மொய்யொளி விளங்கும் ஓடு தந்து நில் என்றான். எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், வச்சு வாங்க வல்லான், விச்சதின் விளை விஜயவாய் ஒண்ணு மன்னகம் முழுதையாவை வச்சு வாங்குவாய். இத்தனை கோடி உலகங்களையும் வச்சு வாங்குறவனுக்கு இந்த ஓட்ட வாங்குறது பெருசு என்கிற குறிப்பிலே சொல்லுகிறார். அதனாலே இப்படி வந்து எல்லா உலகங்களுக்கும் வித்தாக இருக்கிறான், உண்டு பண்ணுகிறான், நிறுத்துகிறான், அப்புறம் ஒடுக்குகிறான். உலகம் பொய்யல்ல, உலகம் பொய்யல்ல, உலகம் வந்து ஒடுங்குதல் பிறகு உண்டாகுதல். அதனால காரணமாயிலிருந்து காரியமாயையாக விடுபடுவது, அப்புறம் காரணமாயையில காரியமாயை ஒடுங்கி விடுவது. உலகம் காரியமாயை, உலகம் காரியமாயைன்னு வேறு மாயம்னு சொல்றது. இது வந்து என்ன ஆகும்னா கடைசியா காரணம் என்கின்ற மாயையில ஒடுங்கி விடும், விடுவான். அப்புறம் விரிச்சு வைப்பான் கடைக்கார மாதிரி, மலசர கடைக்காரன் இருக்கான் பாரு, கடையை திறக்கிறானா பொருள் எல்லாம் வெளியில எல்லாம் விரிச்சு வைக்கிறானா, அப்புறம் ராத்திரிக்கு என்ன பண்றேன் எல்லாம் போட்டு பூட்டி போடுறான். அது மாதிரிதான் உலகத்தை விரிக்கிறான் ஒடுக்குகிறான், விரிக்கிறான் ஒடுக்குகிறான், விரிக்கிறதான் படைக்கிறது ஒடுக்கிறதான் சங்கரம், மாயையில ஒடுக்கி விடுவது. அதனாலே எல்லாவற்றிற்கும் இவன் வித்தாக இருக்கிறான். முதல் வித்தனை சித்தனை, சித்தனை என்பதும் சிவனுக்கு தனி விச்சூறு சிறப்பான பேரு. சித்தன்னா எல்லா சித்தனும் அவனுக்குள்ள அடக்கம், சிவருமான் தான் பெரிய சித்தர், பெரிய சித்தன், சித்தனை. சித்தன் என்பதற்கு ஞானமயமானவரை என்பதும் ஒரு சித்து என்றால் ஞானம், சித்து என்றால் ஞானம், சித்தனை. சிவலோகனை, சிவலோகத்துக்கு தலைவனை, திருநாமம்பாடி திரிதரும் பத்தர்கள். ஏயாலே அந்த பெருமானுடைய திருநாமத்தை பாடி உலகிலே பத்தி செய்து கொண்டு திரிகின்ற பக்தர்களே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அதனாலே பத்தி செய்கின்றவனை கூப்பிட்டாத்தானே இவரு வயசுக்கு வருவேன், இணங்கி வருவேன். பத்தி இல்லாதவனை கூப்பிட மாட்டாங்க, அவரும் கூப்பிட மாட்டாரு, அவனு வரமாட்டான். அத பத்தர்கள் இங்கே அப்படின்னாரு. நீங்க உங்கள் பாசம் தீர பணிமீனும், அதனால இப்படி திருநாமத்தை பாடி திரிகிறீர்கள், அதற்கு மேலே பணிதலாகிய வழிபாடுகளையும் நன்றாக பாடுதலோடு, பாடுதலோடு வந்து வழிபாடும் இருக்கணும். பாடுதல் ஒரு வகை, வழிபாடு ஒரு வகை, வழிபாடு பாடுதல் எல்லாம் இருக்கணும். அதனால சில பேர்கிட்ட ஒன்னு இருக்கும் ஒன்னு இருக்காது, சில பேர்கிட்ட ஒன்னு இருக்கும் ஒன்னு இருக்கும். அதனால வழிபாடு இருக்க வேணும், அதோட வந்து பாடுதல் இருக்க வேணும். உங்கள் பாசந்தீர பணிமீனும், அதனால இப்படி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள், பணியுங்கள், பணியும் போது உங்களுடைய பாசத்தை தீர்த்து விடுவான். இதால உயிரில் இருக்கிற பாசமாகி அழுக்கே துடைத்து விடுவான். பாசந்தீர பணிமீனும் சித்தம் மாறுதல் சேவடிக்கணும் சென்னி மன்னித்துக்கிடமே. இதாலும் சித்தத்திலே பொருந்தி இருக்கின்ற அந்த சேவடியிலே நம்முடைய தலையானது பொருந்தி திகழும் என்று இப்படி முடிக்கிறாரு.